நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல், அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாறுபட்ட அறிவியல் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், இப்போ உள்ள சின்ன குழந்தைகளும் சரி, யங்ஸ்டர்ஸும் சரி, சில பெரியவங்களும் கூட இருக்கிறாங்க. வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து இப்போ நம்ம கேள்விப்படுறோம். அதிலே தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு சுகம் அவங்களுக்கு, நிஜம் எது பொய் எதுன்னு தெரியாமல் அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியிலே இருந்து சுகம் கண்டுட்டு இருக்கிறாங்க. வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுங்க சார். அது கம்ப்யூட்டர் அந்த ஏஜுக்கு அப்புறம் தான் அது வந்ததுன்னு நினைக்கிறேன்.
கம்ப்யூட்டர் யுகம் அப்புறம் தான் நமக்கு இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது நமக்கு செயற்கையாக செய்கிறோம். ஆனால் டெய்லி நம்மளும் வர்ச்சுவல் ரியாலிட்டியில் இருக்கிறோம். பகல் கனவு காணுவது ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி தான். ஆனால் அதை விட உண்மையான வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது கனவு. ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு கனவில் வரும்பொழுது நாம் அங்கே ஒரு பெரிய ஊரையே உண்டாக்குறோம். மலைகள் இருக்கின்றன, நெருப்பு இருக்குது, தண்ணி இருக்குது, பசி இருக்குது, நமக்கு முள் குத்தனாக வலிக்குது. அப்புறம் எல்லாருமே நண்பர்களாக இருக்கிறாங்க. அந்த நண்பர்களோட அவங்களோட குரலில் தான் பேசுகிறாங்க. அவங்களுடைய எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசுகிறாங்க. நக்கலாக பேசுகிறவர் நக்கலாக பேசுகிறாரு, தமாஷா பேசுகிற தமாஷா பேசுகிறாரு. கனவுலையும் அவங்க அந்த சுபாவத்தில் தான் இருக்கிறாங்க. அத்தனையும் ஒரு மனிதன் எப்படி உருவாக்குறான் அவனுடைய மூளையிலிருந்து, அந்த ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நீலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாமே நம்ம வந்து ஒரு கணக்கு நேரத்தில் நம்ம உற்பத்தி செய்கிறோம். அதுதான் ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி. இருப்பது போலவே இருக்கும், ஆனால் இருக்காது. வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது வந்து உண்மை நிஜம் அல்லது பொய் நிஜம். இதுக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, மித்தை அப்படின்னு பேர். மித்தியா அப்படிங்கிறது அது பேர். இருப்பது போல இருக்கும் ஆனால் உண்மையிலே இருக்காது, அது பேர் மித்தைன்னு பேர். ஒரு வைரம் அல்லது வந்து ஒரு நல்ல பளபளப்பான ஒரு ஜெம், ஒரு மணி, நவரத்னம், அது வந்து தூய்மையான வெள்மையாக இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது. ஆனால் பக்கத்தில் வந்து ஒரு ரோஜாவோ அல்லது வந்து வெல்வெட் நிறத்தில் ஒரு துணி மேலே வச்சுருந்தா அந்த நிறம் அதில் தெரியும். பார்த்தா இது என்ன நீல கலர் கல்லா அப்படின்னு கேட்கணும். ஓ, இது கல் சிவப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி தத்ரூபமாக சிவப்பு மாதிரியே தெரியும், ஆனால் உண்மையில் அது இல்லை. அது ஒரு உபாதி, அது இட் சஃபர்ஸ், அந்த ஒரு உபாதையை அது பெறுது. ஆனால் இருப்பது போல நிஜமாக இருக்குது. ஆனால் அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் தெரியும், அது வந்து பிரதிபலிக்கிறது, அது உண்மையாக அதில் இல்லை அப்படின்னு. இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது வந்து கம்ப்யூட்டரில் ஆரம்பித்த காலத்தில் ஒரு டெக்னாலஜியாக இருந்தது. ஆர்கிடெக்ட் வந்து ஒரு டிசைன் பண்ணுறார் ஒரு லைப்ரரியை. அந்த லைப்ரரி வந்து 3 அடுக்கு மாடி கொண்டது, கிட்டத்தட்ட 7 லட்சம் புஸ்தகம் இருக்குது. அதில் குழந்தைகளுக்கு இருக்குது, அப்புறம் இலக்கியம் சம்மந்தமானது, தொழில்நுட்பம் சம்மந்தமானது இருக்குது, ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் அதிலேயே வந்து காதில் வச்சு கேட்குறதுக்கு ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த புஸ்தகம் எந்த ஒயரில் வச்சா எடுக்க முடியும், எந்தெந்த புக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு செய்த பிறகு அடடா இங்கே வச்சு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த செக்ஷன் இந்த பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இத்தனை கோடி புக்கையும் அங்கே கொண்டு வைக்கிறதோ இங்கே வைக்கிறதோ அடுக்கிறதுங்கிற சாமானிய விஷயம் இல்லை. அப்போ ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுறாரு, வர்ச்சுவல் ரியாலிட்டி உண்டாக்குறார். அந்த படைப்பில் எத்தனையுமே கம்ப்யூட்டரில் 3D அந்த மொத்த பில்டிங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து இருக்குது. என்னென்ன கலரில் என்னென்ன சுவர் இருக்கணும், எங்கே பெயிண்டிங் தொங்கும், எந்த இடத்துல சோஃபா இருக்கும், எந்த இடத்துல படிக்கிற இடம் இருக்கும், எந்த இடத்துல உட்கார இடம் இருக்கும், எங்கே குடிக்கிற தண்ணி இருக்கும், எங்கே டாய்லெட் வசதி இருக்கும், அத்தனையுமே அது உள்ளே இருக்குது. அப்போது இதை பயன்படுத்துகிறவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி பார்க்கணுன்னா அவங்க கண்ணில் அதை மாட்டிக்கணும். ஒரு மூக்கு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். கையில் ஒரு க்ளவுஸ் கொடுத்துருவாங்க, அந்த க்ளவுஸும் அந்த கண்ணாடியும் சேர்ந்துருக்கும். கம்ப்யூட்டரில் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கை விரல் ரெண்டுத்தையும் நடக்கிறீங்க, உங்கள் காலாக நினச்சி அதை நடந்துங்கனாக்கா நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது அந்த பில்டிங்குள்ளே நீங்கள் நடப்பீங்க. நீங்கள் திரும்பினா கையை திருப்பினா போதும், நீங்கள் உள்ளே திரும்புவீங்க. உங்களுக்கு உடம்பு ஒன்று இருக்கும், அங்கே இருக்கிற மனிதனாக நிற்பீங்க. நீங்கள் நின்று நடக்கும்போது உங்கள் கண் முன்னாடி என்னென்ன தெரியுமோ அந்த உயரத்தை எல்லாமே தெரியும். அப்போ ஒரு புக்கை எட்டி எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் தலையை நிமித்தி பார்க்கலாம், எல்லாமே நீங்கள் செய்யலாம். நீங்கள் செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியேருந்து பார்க்குறவங்க வேடிக்கையாக இருக்கும். இன்னும் கண்ணாடி போட்டுட்டு கை வரல டேபிள் மேலே ஆட்டிகிட்டு இருக்கிறாரு, இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டோம்னா நான் லைப்ரரிக்குள்ளே படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவார். அந்த ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு அந்த வாஷ் பேஷன் எட்டுமா அப்படின்னு குழந்தைக்கு போட்டு பார்க்கணும். அப்புறம் சொல்லும், நான் உள்ளே போய் வாஷ் பேஷன் திறந்தேன், அது தண்ணி எனக்கு உயரமாக இருந்து எனக்கு எட்டலை அப்படின்னு. அப்போ சில்ட்ரன் செக்ஷனுக்கு எவ்வளோ உயரத்தில் வாஷ் பேஷன் இருக்கலாம், அவங்க டாய்லெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்ந்து அனுபவிச்சிடலாம். அப்படிலாம் கொடுத்துட்டோம்னா யாரும் வாழ மாட்டாங்க. கட்டடம் வேண்டாம் போதும்ன்றுவாங்க. நல்லா இருக்குது, வேணும்போது அப்பப்போ மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டின்ற டெக்னாலஜி இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே செய்து காட்டுது. சில பேர் ஓட்டுநர் பயிற்சி, இப்போ ஏரோப்ளைன் ஓட்டணும், உண்மையான ஏரோப்ளைனில் போட்டு டீசல் போட்டுனாக்கா அது அந்த பெட்ரோல் போட்டு செலவு பண்ணி ஓட்டினாக்கா அது ரொம்ப செலவாகும். ஒன் ஹவர் ஏரோப்ளைன் ட்ரைனிங்க்கு நீங்கள் பல 1000 ரூபாய் நீங்கள் வந்து கொடுக்கணும். கார் டிரைவிங் மாதிரியோ அல்லது டூ வீலர் டிரைவிங் மாதிரியோ கிடையாது. அப்போ சிமுலேஷன் சொல்லக்கூடிய வர்ச்சுவல் ரியாலிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தா அந்த ஏரோப்ளைனில் அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும், உங்கள் கன்சோல் முன்னாடியே இருக்கும், நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணலாம். டேக் ஆஃப் ஆகும், அப்புறம் மாகாயத்தில் போகும், அப்புறம் லேண்டிங்கில் வந்து எப்படி ஒரு ஏர்போர்ட்டில் அந்த சிக்னல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இறங்குறதெல்லாம் இருக்கிறதுனால ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதையே கேமாக கொண்டு வந்த பிறகு குழந்தைங்களுக்கெல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு கேம், கார் ஓட்டுறதுக்கு அந்த கேம்லேருந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி அவனே வந்து கார் ரேஸ் ஓட்டுற மாதிரி, அப்புறம் பல இடங்களில் வந்து சண்டை போட்டு பூதங்களோட வேக சண்டை போடுற மாதிரி வெர்ச்சுவல் ரியாலிட்டி. இப்போ இருக்கக்கூடிய எல்லா கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. ஒரு குழந்தை வந்து தன்னையே ஒரு கமாண்டோவாக மாற்றிக்கிட்டு அந்த வியட்நாம் வாரில் நடந்த ஒரு போர்க்களத்துக்குள்ளேயே நிகழ்ந்து கன்னி வடிகளேருந்து தப்பிச்சு எதிரிகள் தாக்குதலேருந்து தப்பிச்சு 4-5 பேரை காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய அத்தனை ஒரு சாகசங்களையும் வந்து வேர்வை கூட சிந்தாமல் காலில் செருப்பில் மண் ஒட்டாமல் உட்கார்ந்த இடத்துலேருந்தே அவன் வியட்நாம் சண்டையில் நேரடியாக பங்கு பெறலாம். அங்கே தத்ரூபமான வெடிகுண்டுகள் வெடிக்கும், துப்பாக்கிகள் வந்து பறக்கும், கன்னி வெடிகள்லேருந்து சில்லுங்கள்லாம் பறக்கும், ரத்தம் கொட்டும், எல்லாம் நடக்கும். ஆனால் மறுபடியும் நீங்கள் பிழைச்சிக்கலாம். ஏன்னா உங்கள் லைஃப் ஒரு 8 லைஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு லைஃப் போனாலும் மறுபடியும் 2 லைஃப் பண்ணலாம். இப்போ வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது கல்விக்கு ஒரு முக்கியமான அந்த நல்ல பயனுள்ள ஒன்றாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோங்க. ஆனால் அதே வர்ச்சுவல் ரியாலிட்டி போகப்பொருளாக போய் தன்னுடைய காமத்தையும் தன்னுடைய இஷ்டங்களையெல்லாம் தீர்த்து கொள்ள போகிறது மனிதன் வந்து செயலற்று போயிடுறான். இப்போ நார்கோட்டைசிங் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. ஒரு நார்கோட்டிக்ஸ் ஒருத்தனுக்கு எல்லா விதமான போதை இன்பங்களையும் கொடுத்து எதையுமே செய்ய முடியாத ஒருத்தர் பயனில்லா தான் அவனை வந்து ஜனமாக மாற்றிடுது, ஒரு வெஜிடபிளாக மாற்றுற மாதிரி. இது ஒரு நார்கோட்டிக்ஸ். இந்த போதைகள் அடிமையானவங்க மீண்டு வருவே கஷ்டமாக இருக்கும். இதையே செய்யணும் செய்யணும் செய்யணுங்கிறதுனால ஏன்னா அதில் வெற்றி கிடைக்குது, பலன் கிடைக்குது, தோல்வியே கிடையாது. எத்தனை முறை தோற்றாலும் நீங்கள் வந்து ஃபினிக்ஸ் பறவை மாதிரி எழுந்துக்கலாம். எல்லா விதமான அனுகூலங்களையும் நீங்கள் வந்து செலவே இல்லாமல் பெறலாம். அப்போ யார் இந்த இன்பத்தை விட தயாராக இருக்கிறாங்க? அப்போது மலினமான முறையில் ஒரு உச்சகட்ட இன்பத்தை நாம் பெறணும்னு சொன்னால் அது வந்து போதைக்கு சமமாயிருந்ததுனால வெர்ச்சுவல் ரியாலிட்டி கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. அது போதா குறைக்கு இப்போ வந்து ஹாப்டிக் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று வந்துடுது. இது வரைக்கும் உணர்வுகளை, காட்சி உணர்வுகளை தான் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தோம். வாசனையும் கொடுத்துட்டாங்கன்னா, சுவையும் கொடுத்துட்டாங்கன்னா, அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் போய் ஒரு பொருள் எடுத்து சாப்பிடும்போது நமக்கு என்ன சுவை கிடைக்குமோ அந்த சுவை நமக்கு உண்டாகும். அப்போ என்ன வேணால் சாப்பிட்றதுக்கு, பசியை நீக்குவதற்கு, சுவைக்காக நம்ம எதுவும் செய்யலாம். ஹாப்டிக் டெக்னாலஜியில் வந்து ஒரு சோஃபாவில் நீங்கள் அந்த வெர்ச்சுவல் ஏரியாவில் உட்காந்திங்கனாக்கா நீங்கள் உட்கார்ந்த எந்த சுகம் கிடைக்குமோ அது கிடைக்கும். மூளைக்கு அந்த பொருளை கொடுத்துடலாம். அந்த நீங்கள் வந்து நின்றுட்டு தான் நீங்கள் அந்த ஹாப்டிக் டெக்னாலஜியில் அந்த வெர்ச்சுவல் ஏரியாலிட்டி பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா ஒரு பட்டு மெத்தையில் நீ தூங்குற மாதிரி ஒரு உணர்வை அது கொடுக்கும். இப்படி ஹாப்டிக் டெக்னாலஜிங்கிறது வந்துட்டுருக்குது. ஆனால் அது உண்மையான ஹாப்டிக் டெக்னாலஜியுடைய இன்னொரு பயன் வந்து, டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரப்பர் பொம்மையை வெட்டி பார்ப்பார். அப்போ அந்த ஒவ்வொரு திசுவையும் அவர் கட் பண்ணும் பொழுதும் அதை இணைக்கும் பொழுதும் ஜாயின் பண்ணும் பொழுதும் எப்படி அது ஃபீல் பண்ணுவாரோ அது அத்தனை அது கொடுக்கும். அப்போது ஒரு பொம்மை கிட்ட வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் நிஜ உடம்பில் அவங்க எலும்பு தொட்டுட்டோமா, அந்த சதியை எடுத்துட்டோமா, ரத்த குழாயை பிடிச்சிட்டோமா, எவ்வளோ கெட்டியாக பிடிக்கணும், இது அத்தனையுமே அந்த உணர்வுகளை வந்து கையில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஹாப்டிக் டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. எப்போவுமே தொழில்நுட்பத்தில் எவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளவுக்கு அதை மட்டும் பல மடங்கு தீமைகளும் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது மொபைல் செல்ஃபோனாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் தீமைகளை நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். இதுக்கெல்லாம் நமக்கு வந்து டெக்னாலஜியே வேண்டான்னு நான் சொல்லலை, அது தவிர்க்கவே முடியாது. மனிதன் வந்து தன்னை அறியாமலே ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான். இதை வந்து அவன் கற்காலத்துலேருந்து நம்ம அப்படி இப்படியாக வந்துட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரே முறை, கல்வியில் எல்லா கல்வியும் கொடுங்க, கூட குருகுல வாசத்தில் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த 4 முக்கியமான குணம் இல்லையா, 4 சத்துர்க்குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 குணங்கள் இருக்குது. அதையும் நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனும் எந்த தொழில்நுட்பத்தையும் அவன் வந்து தன்னை மறந்து கூட ஒரு மற்றவர்களுக்கு துன்பம் விளைவதற்கு பயன்படுத்தவே மாட்டான். மற்றவர்கள் மட்டுமில்லை, தனக்கே துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியும் அவன் பயன்படுத்த மாட்டான். அந்த 4 குணங்கள் அடங்கிய அதை நம்ம பார்க்கணும். விவேகம், வைராக்கியம், சமதமாதி ஷட்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம். இந்த 4 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கல்விங்க. ஆதி காலத்தில் வந்து மனிதர்களுக்கு வந்து இந்த கல்வியை முதல்ல கொடுத்த பிறகு தான் தனுர்வேதம், ஆயுர்வேதம், பூத பிரேத சாஸ்திரங்கள், பிரேத சாஸ்திரம், பூத சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பலவிதமான சாஸ்திரங்கள் சொல்லித் தருவாங்க. நெய்தல் சொல்லி தருவாங்க, நெசவு தொழில் சொல்லித் தருவாங்க, தங்க வேலை சொல்லித் தருவாங்க, இரும்பு வேலை செய்து தருவாங்க, மர வேலை செய்து தருவாங்க, கட்டட வேலை சொல்லித் தருவார்கள், உடம்பை குணப்படுத்துகிற வேலையை சொல்லித் தருவாங்க. இதெல்லாம் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி. 12 வயதில் ஒன்று முளைச்சு நினைந்தான்னா 24 வயசில் அவன் வீட்டுக்கு வரும்பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த தர்மீக கல்வியை முடித்த பிறகு ஸ்பெஷலைசேஷன் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மாதிரி தனக்குன்னு ஒரு கல்வியை அவன் பெற்றுக்கொண்டு வருவான். அந்த மாதிரியான ஒரு கல்வி இருந்ததுன்னா எந்த தொழில்நுட்பமும் இந்த மனித குலத்தை நசிக்கவே நசிக்காது, அது மேலும் மேலும் மனிதனை வந்து மேலே கொண்டு போய் சேர்க்கும்.
நல்லா சொன்னீங்க சார். அதாவது தொழில்நுட்பம் தான் மனிதனோட பலம், அதுவே பலவீனமும் கூட. அந்த பலவீனத்தை பலமாக மாற்றணும்னா இந்த தார்மீக கல்வியும் தேவை அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சரிங்க சார், அடுத்த கேள்வி வந்து முற்றிலும் விஞ்ஞானபூர்வமான கேள்வி. ஆர்ஓ பிளான்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்புறம் ஹோட்டல்ஸ் லாட்ஜிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. அந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே வந்து டிப்ளீட் பண்ணிடுறாங்க, அதுக்கு குடிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து?
இப்போ நமக்கு ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அது என்னங்கிறது தத்துவம் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆஸ்மாசிஸை தலைகீழ போட்டால் அது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்ங்கிறது என்ன? ஒரு சவ்வூடு பரவல்னு தமிழில் நம்ம சொல்கிறோம். ரெண்டு பெட்டி இருக்குதுங்க, கண்ணாடி பெட்டி, நீர் தொட்டி மாதிரி வச்சுங்களேன், மீன் தொட்டி, அது நடுவில் ஒரு சவ்வு பிரிச்சிருக்குது. அந்த ஒரே தொட்டியை ரெண்டு பகுதியாக அது வந்து சவ்வு ஒன்று பிரிஞ்சிருக்குது. அந்த சவ்வு வழியாக தண்ணி மட்டும்தான் போக முடியும், உப்பு போகாது. இதுதான் அதனுடைய குணம். அதனால் அது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்ணாடி தொட்டியில் மீன் தொட்டியில் இந்த ரெண்டாக பிரித்து நடுவில் சவ்வு இருக்குது. ஒரு பக்கத்தில் உப்பு தண்ணி வச்சுருக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் நல்ல தண்ணி வச்சுருக்கிறோம். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கு பார்த்தோம்னா இந்த நல்ல தண்ணி மெல்ல அந்த சவ்வு வழியாக புகுந்து உப்பு தண்ணிக்கு போயிடும். ரெண்டு பக்கமும் சமமான தண்ணி தான் ஊற்றணும். உப்பு தண்ணியும் ஒரு லெவலில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பேனாவில், நல்ல தண்ணியும் ஊற்றி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்ல தண்ணியுடைய அளவு குறைஞ்சி போய் உப்பு தண்ணியை உயர்ந்துகிட்டு இருக்கோம். யார் சொல்லி இந்த தண்ணி இந்த பக்கம் இங்கே போச்சு, எதுக்கு இந்த தண்ணி இங்கே போகணும், ஏன் உப்பு தண்ணி ஏன் நல்ல தண்ணி நோக்கி வரக்கூடாது? அதுதான் சவ்வூடு பரவல். சவ்வின் வழியாக துளை இருக்குது, அதில் தண்ணீர் மட்டும்தான் போக முடியும், உப்பு போக முடியாது. அப்படி இருக்கும்பொழுது தண்ணீர் வந்து தன் இடத்துலேருந்து ஒன்று இடத்துக்கு நோக்கி அது போகுது. அதிகமான உப்பு இருக்கிற இடம் வந்து தண்ணீர் தாகம் இருக்குது, அது தண்ணீர் அது பிடிச்சி வச்சுக்குது. அந்த வாட்டர் பொட்டன்ஷியல்னு சொல்லக்கூடிய தண்ணீருடைய ஒரு பொட்டன்ஷியல், தன்னுடைய திறமையை வந்து உப்பு வந்து பிடிச்சி கவி பிடிச்சிக்கிறதுனால அங்கே தண்ணீருடைய பொட்டன்ஷியல் குறைஞ்சிருக்கு. ஆனால் சுத்தமான தண்ணீரில் தண்ணீருடைய பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது, ஏன்னா அங்கே உப்பே இல்லை. அப்போ பொட்டன்ஷியல்னு சொல்லக்கூடியது ஒரு ஆற்றல், ஒரு சக்தின்னு வைங்களேன். ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஒரு ஆற்றல், குழந்தைங்கள ஓடி ஆடி விளையாடுற மாதிரி காற்று மாதிரி விளையாடிட்டு இருந்துங்க பள்ளிக்கூடத்தில், பெல் அடித்த உடனே விளையாடிட்டு. ஆனால் ஒவ்வொரு குழந்தை காலையும் ஒரு 10 கிலோ இரும்பு குண்டு கட்டி விட்டோம்னா என்ன இருக்கும், அதனுடைய ஆற்றல் வந்து பல மடங்கு குறைஞ்சி போச்சு, நின்ன இடத்துல தான் ஆட முடியும். அந்த மாதிரி உப்பு போட்டோம்னா ஒரு தண்ணீரினுடைய ஒவ்வொரு தண்ணீர் மூலக்கூறனுடைய சுதந்திரம் கெடுக்கப்பட்டு அதனுடைய ஆற்றல் பலவீனமாகுது. அப்போ சவ்வு பிரிக்கும்பொழுது என்ற ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல தண்ணீர் ஆற்றல் குறைந்த இடத்தை நோக்கி அது ஓடிடுது, வேறு வழி கிடையாது. இதுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குது, எங்கே போகலான்னு பார்க்குது, அங்கே நிறைய இடம் இருக்குதுன்னு அங்கே போயிடுது. இது வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறது என்னென்ன மந்திரம், நல்ல தண்ணீருக்கு பதிலாக உப்பு தண்ணியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து இங்கே வரணும். உப்பு தண்ணீரில் உப்பை மட்டும் விட்டுட்டு தன் காலில் கட்டுக்கு அந்த ஏகுண்டை கழட்டி அந்த தண்ணீர் வந்து தப்பிச்சு இந்த சவ்வு வழியாக புகுந்து நல்ல தண்ணி இடத்துக்கு வரணும். அப்போ அதுக்கு அசாத்திய பவர் வேணும், அதுக்கு அறிவும் வேணும். தண்ணிக்கு வந்து அறிவும் கிடையாது, பவரும் கிடையாது, ஏன்னா உப்பு அது பிடிச்சி வச்சிருக்குது. இப்போ என்ன பண்ண முடியும்? இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த உப்பு தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிக்கு அபாரமான அழுத்தத்தை கொடுக்கணும். போட்டு அதுக்கு தலை மேலே போட்டு கையை வச்சு அமுக்கிற மாதிரி ஒரு மிகுந்த எடையை போட்டு அழுத்தும் போதுனாக்கோ அந்த அழுத்தம் வந்து ஒவ்வொரு தண்ணீர் மூலக்கும் ஆற்றலே அதிகப்படுத்தும். அதனுடைய வாட்டர் பொட்டன்ஷியல் பழைய நிலைக்கு வந்துடும், பழைய நிலையில் அதுக்கு மேலேயே வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கும்பொழுது ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அந்த துளை வழியாக நல்ல தண்ணீர் வருவதுக்கு பதிலாக உப்பு தண்ணீரில் இருக்கக்கூடிய தண்ணீர் மூலக்கூறு சவ்வு வழியாக நல்ல தண்ணீர் நோக்கி வந்துடும். இதைத்தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அழுத்தம் தான் கொடுக்கணும். அப்போ உப்பு தண்ணீரை வச்சு நல்லா அழுத்தம்னா எப்படின்னா பிழிகிற மாதிரி, சந்தகையில் வந்து மாவு போட்டு பிழியும்போது ஓட்ட வழியாக வெளியே வர மாதிரி தண்ணீரை வந்து ஒரு சவ்வுக்குள்ளே ஒரு துணி மாதிரி பைக்குள்ளே அது உள்ளது அந்த நுண்மையான பைக்குள்ளே வந்து தண்ணீரை வச்சு அதை நசுக்கும் பொழுது அது நல்ல தண்ணி மட்டும் வெளியே வந்து உப்பு உள்ளே நின்றுக்கும். இதை தொழில்நுட்பமாக மாற்றணும். இதுக்கு என்ன பண்ண முடியும்? சவ்வு மெல்லிசாக இருக்குது சார், இதில் நீங்கள் 10 கிலோ எடை இருக்கக்கூடிய அழுத்தம் கொடுத்தா இந்த சவ்வு கிழிஞ்சிடாதா அப்படின்றனால ஒரு சவ்வு வைக்க மாட்டாங்க, ஆயிரக்கணக்கான சவ்வுகளை அடுக்கி ஒரு பண்டிலாக வைப்பாங்க. அந்த பண்டில் வந்து சுருட்டி வச்சுருப்பாங்க, ஒரு குழாய் மாதிரி, ஒரு பைப் மாதிரி. அந்த பைப்பினுடைய கனம் வந்து அந்த சவ்வுனுடைய அடுக்குகளாக இருக்கும். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நூற்றுக்கணக்கான சவ்வுகளை ஒன்றன் மீது ஒன்றாக ஒன்றன் மீது பேண்டேஜ் சுற்றின மாதிரி அந்த குழாய் மாதிரி செய்து அந்த குழாயினுடைய நடுப்பகுதியில் உப்பு தண்ணீர் அமுக்கி அழுத்தத்தில் கொடுக்கும் பொழுது அது பீரிட்டு கொண்டு இந்த சவ்வு வழியாக புகுந்து சுத்த தண்ணியாக வெளியே வந்துடும், உப்பு சிக்கிக்கும். இதுதான் அதனுடைய தத்துவங்க. நீங்கள் கேட்ட கேள்வி, உப்புகளெல்லாம் நீக்கப்பட்ட தண்ணீர் உடம்புக்கு நல்லதா? நல்ல தண்ணீரில் நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய உப்புகள் நமக்கு வேண்டாமா? உப்புகள்னாக்கா நம்ம வந்து சாப்பாடுக்கு போடுற உப்பு மட்டும் இல்லைங்க. உப்புன்ற பேர் வந்து ஒரு மெட்டல் இருக்கும், ஒரு ஆசிட் ராடிக்கல், ஒரு வந்து பேசிக் ராடிக்கல்னு கெமிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. இப்போ உலோகத்தாதுகளினுடைய உப்புகள் தான் அங்கே இருக்கணும். இப்போ மெக்னீஷியம் வேணும் நமக்கு, துத்தநாகம் ஜிங்க் வேணும், உண்மையாக தாமிரம் வேணும். ஏன்னா தாமிரபரணி தண்ணீர்லேயே தாமிரம் இருக்கிறதுனால தான் அவங்கள தலைமுடி கொட்டாமல் கருகருன்னு இருக்குது நம்ம பார்க்குறோம். திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் தலைமுடி கொட்டுவது இல்லைன்னா அது காரணம் என்ன, அவங்க தாமிரபரணியில் இருக்க தாமிரம். இந்த தாமிரத்துக்கு வேணும்னு சொல்லி தான் இந்த கயத்தலாங்கண்ணி கீரைன்னு சொல்லி இதை போட்டு தலையில் தேய்ச்சிக்குவாங்க. அதில் தாமிர சத்தம் இரும்பு சத்தம் இருக்குங்கிறதுனால. இப்போது இதெல்லாம் நமக்கு இழந்துட்டு நம்ம வெறும் தண்ணியை குடிக்கிறதுல என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ தண்ணி வேணுமா இல்லை உப்பு வேணுமா அப்படின்னு கேட்டால், உப்பு இல்லாத தண்ணி வேணும். இப்போ முதல் தேவை நமக்கு தண்ணீர் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக ஆர்வோவை நம்ம அனுமதிக்கிறோம். ஆனால் முடிந்த நேரத்தில் இயற்கையான தண்ணீரை நம்ம பருகிக்கிட்டே இருக்கணும். அல்லது இந்த ஆர்வம் மூலம் நமக்கு இழந்த அந்த உப்புகளை கீரைகள் மூலமோ மற்ற பதார்த்தங்கள் மூலம் நம்ம வந்து உடம்பில் சேர்த்துட்டோம்ஸ்னா ஆர்வோவை அனுமதிக்கலாம்.
நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ஆஸ்மாசிஸ்னா என்ன, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா என்ன? சரி, ஒன்றும் முடியாத பட்சத்தில் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணப்பட்ட தண்ணியை பருக நேரிட்டால் அதை எப்படி ஈடுகட்டலாம் அப்படிங்கிற வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறீங்க. கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம் நேர்களே, நன்றி.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள்.
உடன் உரையாடினார் என். கோமா.
நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி: விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055.